don't bully me out. This out.
முத்துபுலோசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வான் அலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகளில் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை சிவபெடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஆகஸ்ட் மாதம் 9 சனிக்கிழமை 2025 இன்றும் நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் அழுக்காராமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். பொறாமை கொண்ட நெஞ்சத்தானின் ஆக்கமும் பொறாமையற்ற சிறந்தவனுடைய கேடும் மக்களால் எப்போதும் நினைக்கப்படும் என புலியூர் கேசிகன் விளக்கம் தருகிறார். பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
கடந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 5 பிரபல தென்னிந்திய தமிழ் திரைப்படத்துறையிலே நகைச்சுவை நடிகராக போற்றப்பட்ட சந்திரபாபு அவர்களுடைய பிறந்த தினம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
தமிழ் திரையுலகின் தலை சிறந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராகவும் சிறந்த பாடகராகவும் விளங்கியவர் ஜே.பி. சந்திரபாபு. தமிழ் திரையுலகில் தனித்துவமான கலைஞன் என பெயர் பெற்றவர். தூத்துக்குடி பனிமய மாதா தேவ ஆலயத்தை வேண்டி இவருக்கு பனிமயதாசன் என பெயரிட்டனர் பெற்றோர். சந்திரபாபுவின் தந்தை ஒரு விடுதலை போராட்ட வீரர். சுதந்திர வீரன் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். அன்றைய பிரித்தானிய அரசு இவரது சொத்துக்களை பறிமுதல் செய்து சத்தியாகிரக இயக்கத்தில் கலந்து கொண்டமைக்காக கைது செய்து அவர் விடுதலை ஆனவுடன் அவரது குடும்பத்தினரையும் அவரையும் இலங்கைக்கு நாடு கடத்தி 16 வரை இலங்கையில் கல்வி கற்றார் சந்திரபாபு. பின்னர் அவர்களது குடும்பம் 43 இந்தியா திரும்பி சென்னையில் குடியேறியது. தந்தை தினமணி பத்திரிகையில் பணியாற்றினார். சிறு வயதிலேயே பாடும் திறமை பெற்றிருந்த சந்திரபாபு ஆங்கிலேயரின் நவநாகரிக போக்கினால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். சென்னையை அடைந்து திரையுலகில் நுழைய முயற்சிகளை மேற்கொண்டார். மேற்கத்திய இசை கேட்பது, ரொக் அண்ட் ரோல் நடனம் ஆடுவது, நுனியின் நாக்கு ஆங்கிலத்தில் பேசுவது, ஹாலிவுட் படங்களை மட்டுமே பார்ப்பது சந்திரபாபுவின் இளமை கால பொழுதுபோக்குகள். 1947 வெளியான தன அமராவதி திரைப்படம் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். மிக விரைவிலேயே நகைச்சுவை அந்தஸ்து பெற்ற நடிகரானார். 1950 பெரும் நட்சத்திரங்களாக உருவாகி கொண்டிருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் என அனைவரது திரைப்படங்களிலும் நகைச்சுவை வேடங்களில் மெருகூட்டினார். தற்போது சென்னை தமிழ் எனவும் அன்றைய நாட்களில் மெட்ராஸ் பாஷி எனவும் வழங்கிய வட்டார வழக்கை சிறப்பாக கையாளுவதில் அவர் பெயர் பெற்றிருந்தார். தனது நடிப்பிற்காகவும் பாடல் திறமைக்காகவும் பிரத்யேகமான ரசிகர் குழாமை கொண்டிருந்தார் சந்திரபாபு. அவரின் சொந்த வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கவில்லை. அவரின் வாழ்க்கை கதையை அடிப்படையாக வைத்தே அந்த 7 படத்தின் திரைக்கதையை அமைத்ததாக நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் கூறியிருந்தார், சர்ச்சைகளும் சக நடிகர்களுடன் சச்சரவுகளும் சந்திரபாபுவை சூழ்ந்து கொண்டே இருந்தன. கவலை இல்லாத மனிதன் மற்றும் குமார ராஜா என்னும் இரு திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தார். இனி நகைச்சுவை வேடங்களில் நடிக்க போவதில்லை என்றும் அறிவித்திருந்தார். ஆயினும் அவை இரண்டுமே வர்த்தக ரீதியாக வெற்றி பெறாததால் மீண்டும் போலீஸ்காரன் மகள் போன்ற திரைப்படங்களில் நகைச்சுவை வேடமேற்க தொடங்கினார் சந்திரபாபு. மேற்கத்திய பாணி பாடல்களை பாடுவதில் மிகச் சிறந்து விளங்கினார்.
ஜம்பர் பட்டும் தவணி கட்டும் சல சல கையிலே என் மனம் கெட்டு ஏக்கமும் பட்டு என்னம பண்ணுதடி குங்கும பூவே.
சுமார் அரை நூற்றாண்டு கழித்த பின்னரும் இன்றளவும் ஒலிக்கும் அவரது பாடல்கள். குமாரராஜா திரைப்படத்தில்
பிறக்கும் போதும் அழுகின்றான்,
கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்தில் ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, சகோதரி படத்தில் நான் ஒரு முட்டாளுங்க, அன்னை திரைப்படத்தில்
புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை,
போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் பிறந்தாலும் மாம்பிளையா பறக்க கூடாது,
கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே உனக்காக எல்லாம் உனக்காக,
மிகவும் புகழ் பெற்ற நாட்டிய பாடல்
பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே.
1975 வெளிவந்த பிள்ளை கனி அமுது எனும் திரைப்படமே சந்திரபாபுவின் கடைசி படமாகும். அந்த படம் வெளிவருவதற்கு முன்பாகவே 1974 இறையடி சேர்ந்தார் சந்திரபாபு. அவருடைய வாழ்க்கை பற்றிய புத்தகம் ஒன்று கண்ணீரும் புன்னகையும் என்ற பெயரில் ஓர் பதிப்பகம் மூலம் வெளிவந்தது. பலங்களும் பல வீணங்களும் கலந்த மனிதராக சந்திரபாபு திரையுலகம் மறக்க இயலாத திறமை ஆளர்களில் ஒருவர். நன்றி.
தொடர்வது மறைந்த நடிகர் சந்திரபாபுவின் பாடல் ஒன்று, அவராலே பாடப்பட்ட சிறப்பு பாடல் நேர்களுக்காக.
மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை.
சுற்றியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேர்ப்பாள். அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் மறந்துவிடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற தில்லி சிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக பப்பக்குழாவிலே அமைந்து அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தினுடைய பிரதம குரு வேதாகம பாமணி சந்திர குருக்களையா அவர்களுடைய விசேட அறிவித்தல்கள் சிலவற்றை நிகழ்ச்சியிலே சேர்த்திருக்கின்றோம். இதோ உங்களுக்காக.
வணக்கம். மஞ்சநேரம் கற்பக விநாயகர். இயற்கை எழில் குஞ்சி விளையாடும் நியூசிலாந்து நாட்டில் ஆக்லாந்து மாநகரில் பபகுரா பிரதேசத்தில் கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக கருணைமா மழை பொழிந்து காத்திரும் கற்பக விநாயகர் மஞ்சமேறி அடியார்களுக்கு அருள்மழை பொழிய பவனி வர இருக்கிறார். ஆவணி மாதம் 1ஆம் நாள் ஆகஸ்ட் 17 காலை 10 மணி அளவில் பூர்வாங்க வெள்ளோட்டத்தினும் நிகழ்வும் நடைபெறும். ஆவணி சதுர்த்தி ஆகஸ்ட் 27 புதன்கிழமை சாயந்தரம் 7.5 மணி அளவில் சதுர்த்தி நன்னாளில் அலங்கார ரூபனாக மஞ்சமேறி அருள்மழை பொழிய இருக்கிறார். இந்த நன்னாளில் பெருமாளை கண்குளிர தரிசித்து அவர்களை பெறுவோம். வாருங்கள் வாருங்கள்.
சமூக அறிவித்தல் ஒன்று. ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து வருகின்ற திருவாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரன் அவர்களுடைய 6 புத்தகங்களினுடைய சிறப்பு வெளியீட்டு விழா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம், இலக்கம் 13, மே வீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம், இலக்கம் 13, மேவீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே திருவாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரன் அவர்களுடைய 6 சிறப்பு நூல்கள் பற்றிய சிறப்பு வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபை விடுத்திருக்கும் சிறப்பு அறிவித்தல், எமது மாணவர்களின் தேர்வு திறன்களை ஊக்குவிக்கும் முகமாக கடந்த வருடத்தில் இருந்து பிரித்தானிய தமிழ் தேர்வு சபையுடன் ஒருங்கிணைந்து நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையினால் ஆண்டிறுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த தேர்வு இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் தேர்வின் மாதிரியே அமைந்திருக்கும். வரும் அக்டோபர் மாதம் இந்த தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கான விண்ணப்பங்க படிவங்கள் தற்போது ஏற்றுக் கொள்ளப்படுகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இதற்கான மின் அஞ்சல் முகவரி insettamilexam@gmail.com அல்லது தொடர்புகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் தர்சி 0219312176. மறந்துவிடாதீர்கள் தொடர்புகளுக்கு தர்சி 0219312176. நிகழ்ச்சியிலே சிறப்பு கண்ணோட்டம், இத்தாலி நாட்டிலே பிறந்து பாஸ்கி பாதிரியார் என்ற பெயரோடு இந்தியாவிற்கு வருகை தந்து சமய பணிகளில் ஈடுபட வருகை தந்த அந்த மாமனிதன் இறுதியாக தமிழை வளர்த்து தமிழ் மொழிப்பற்றாளனாக இறுதியாக மரணித்தார். அவருடைய பெயர்தான் வீரமாமுனிவர். அவர் எழுதிய பல தமிழ் புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றிலே மொழிபெயர்ப்பு கவி புத்தகங்களும் சில இருக்கின்றன. அந்த வகையிலே அவரால் மொழிபெயர்க்கப்பட்ட பரமாத்த குருவின் கதைகள் என்ற தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்பு கண்ணோட்டம் ஒன்றை தருவதற்காக இணைந்திருப்பவர் வைஷ்ணவி.
பரமாத்த குருவின் கதை. பரமாத்த குருவின் கதை என்னும் நூல் வீரமா முனிவரால் எழுதப்பெற்ற தழுவு நூலாகும். இந்த நகைச்சுவை கதைகள் யோண்டிலா ஃபோன்டைனும் பிரன்சியரால் எழுதப்பட்டது. ஐரோப்பாவில் பிரபலமாக இருந்த கதையை வீரமாமுனிவர் தமிழ் பண்பாட்டுக்கேற்ப மொழிபெயர்த்தார். 1728 புதுவையில் பரமாத்த குருவின் கதை என்ற நூல் முதன் முதலாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. இக்கதையில் மிளிர்ந்த நகைச்சுவை மக்களை பெரிதும் கவர்ந்ததால் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற தென்னக மொழிகள் பலவற்றிலும் இது வெளிவந்தது. இது தமிழில் முதன் முதலாக வந்த நகைச்சுவை இலக்கியமாகும். ஆசிரியரின் காலமான 17ஆம் நூற்றாண்டில் உரைநடையாக்கம் என்பது அரிதாக பின்பற்றப்பட்டது. அனைத்து தமிழ் மொழி வெளிப்பாடுகளும் பெரும்பாலும் கவிதை நடையிலே இருந்தன. பாமரரும் பிறரை தமிழை கேட்க இவரது ஆக்கங்கள் இருந்தன என்பதற்கு இக்கதையே சான்றாகும். நல்ல குருவும் நல்ல சீடனும் கிடைக்காவிட்டால் என்னாகும் என்று விவேகானந்தர் அழகாக கூறுகின்றார். பெரிய தவளையை பிடித்த பாம்பு உண்ணவும் முடியாமல் விடவும் முடியாமல் விடிய விடிய கத்தி ஓய்வதைப் போல ஆகிவிடும் என்கின்ற அதே போலத்தான் இங்கு அதிவிவேக குருவுக்கு மட்டி, மடையன், பேதை, மிலேச்சன், மூடன் என்று 5 சீடர்கள். இவர்களுக்கு ஏற்படும் அனுபவங்களையே இந்த நூல் நகைச்சுவையோடு விவரிக்கின்றது. பரமாத்த குரு குதிரையை அழகாக வர்ணிக்கின்றார். முன்னே கடிவாளம், 3 பேர் தொட்டெழுக்க, பின்னிருந்து 2 பேர் தள்ள, இந்த நேரம் வேதம் போம்வாயின் விகடராமன் குதிரை, மாதம் போம் காதம் வழி என்று கூறுகின்ற ஒரு நாள் பல இடங்களுக்கு சென்று விட்டு குருவும் சீடர்களும் மடத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அப்போது வரும் வழியில் குதிரை மேல் வந்து கொண்டிருந்த குருவின் மேல் மரக்கொம்பு பட்டது. அதனால் அவருடைய தலைப்பாகை பின்புறம் விழுந்தது. சீடர்கள் அதை எடுத்து வைத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் சிறிது தொலைவு தூரம் பேசாமல் இருந்த குரு பின்னர் தன் தலைப்பாகியை தரும்படி சீடர்களிடம் கேட்கின்றார். அப்போது சீடர்களோ, நீங்கள் விழுந்த பொருளை எங்களை எடுக்க சொல்லவில்லையே என்று, அதனால் நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். குருவோ கோபமடைகின்றார். பின்னர் சீடர்கள் கேட்கின்றார்கள், எதுவெல்லாம் விழுந்தால் எடுக்க வேண்டும், எதுவெல்லாம் விழுந்தால் எடுக்க கூடாது என்ற பட்டியலை தாருங்கள் என்று. குருவும் ஒரு பட்டியலை தயாரித்து கொடுத்து விட்டு அவர்களின் பயணம் மலைப்பாதை வழியே தொடர்கின்றது. அவர்கள் மலையேறிக்கொண்டிருக்கும் போது குதிரை சறுக்க முதலில் குரு ஒரு பள்ளத்தில் விழுகின்றார். குதிரையும் விழுகின்றது. சீடர்கள் ஓடிச் சென்று பார்க்கின்றார்கள். அங்கே குருவும் குதிரையும் விழுந்து இருக்கின்றது. உடனே அந்த பட்டியலை எடுத்து பார்க்கின்றார்கள். அங்கு குருவின் பெயரோ குதிரையின் பெயரோ இருக்கவில்லை. அவர்கள் வணங்கிவிட்டு செல்கின்றார்கள். இதே போலவே ஒரு நாள் நெடுதூர பயணத்தில் ஆற்றை கடக்க நேர்கின்றது. எவ்வாறு ஆற்றை கடப்பது என்று யோசித்தவர்கள் ஆறு இரவு ஆனால் தூங்கிவிடும், அப்போது நாம் ஆற்றை இலவாக கடக்கலாம் என்று ஒருவன் சொல்ல அதை ஆமோதித்தவர்கள் இரவு வரும் வரை காத்திருக்கின்றார்கள். காத்திருக்கும் சமயத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒருவன் சொல்கின்றான், முன்னொரு காலத்தில் எனது தாத்தாவும் கழுதையில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு இரவில் ஆற்றை கடக்க முனைகின்றார். மிகுந்த சிரமத்தின் மத்தியில் ஆற்றை கடக்கின்றனர். விடிய பொழுதில் ஆற்றை கடந்து பார்க்கையில் தாத்தாவும் கழுதையும் இருக்கின்றார்கள். உப்பை அப்ப ஆறு களவாடி விட்டதா என்று கூடுகின்றார்கள். இவ்வாறான பல கதைகள் உள்ளன. கிருஷ்ணா புடவை கொடு, கால் முளைத்த மீன்கள், வாழ்க இராமர் வாழ்க சீதை, புத்தி இல்லாதவர்களின் வேலை, வெள்ளை யானை பறக்கின்றது, இவ்வாறான கதைகள் எங்களை சிரிக்க வைப்பதுடன் ஆழமாக சிந்திக்கவும் வைக்கின்றன. நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு நிகழ்ச்சி, தொழிற்சங்கவாதியாகவும் எமது ஈழத்திருநாட்டை பொறுத்தவரையிலே பல சிறப்பான திரைப்படங்களை தயாரித்து மக்களுக்கு அளித்தவருமாக கருதப்படுகின்ற திருவாளர் வி.பி. கணேசன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ற வகையிலே அவருடைய நினைவலைகளோடு நிகழ்ச்சியிலே உங்களை கலந்து சிறப்பிக்க இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
70களில் அம்மவர்களால் நன்கு அறியப்பட்ட வி.பி. கணேசன் என்று அழைக்கப்படும் வைத்தலிங்கம் பழனிசாமி கணேசன் இலங்கை ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் என்ற மலையக தொழிற்சங்கத்தின் நிறுவனரும் தமிழ் திரைப்பட நடிகரும் இயக்குனரும் ஆவார். தொழிற்சங்க அரசியலில் இருந்து திரைப்பட துறைக்கு வந்தவர். கணேஷ் பிலிம்ஸ் என்னும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து இலங்கையில் 3 தமிழ் திரைப்படங்களை தொடர்ந்து தயாரித்தவர் வி.பி. கணேசன். 3 இவரே கதாநாயகனாக நடித்தார். தென்னிந்திய திரைப்படங்களின் சாயலில் அமைந்த இந்த 3 திரைப்படங்களில் புதிய காற்று, நான் உங்கள் தோழன் என்பன பெரும் வெற்றியை பெற்றன. 3வது படமான நாடு போற்ற வாழ்க சமகாலத்தில் அஞ்சான என்ற பெயரில் சிங்கள திரைப்படமாகவும் உருவாகியது.
1978 இலங்கை திரைப்பட உலகிற்கு ஒரு முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டில் மொத்தம் 6 ஈழத்து தமிழ் திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. வி.பி. கணேசன் தனது 1வது படமான புதிய காற்றுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து எடுத்த திரைப்படம் தான் நான் உங்கள் தோழன். அவரே இதிலும் பிரதான பாத்திரத்தில் நடித்திருந்தார். இலங்கை தேசிய தமிழ் சினிமாவின் 9வது திரைப்படம் புதிய காற்று. கணேசன் பிலிம்சாரின் 1வது திரைப்படமும் இதுவாகும். கொழும்பு, மலையகம் என்பவற்றோடு யாழ்ப்பாணத்து நகர வீதிகளிலும் மட்டக்களப்பு மாமங்க திருவிழாவிலும் படப்பிடிப்பு நடத்தினார்கள். அந்த காலகட்டத்தில் இந்திய படங்களில் சில சமயங்களில் அரசியல் தலைவர்களின் மகாநாடுகள், இறுதி ஊர்வலங்கள் என்பனவற்றை இணைத்துக் கொள்வதைப் போல இந்த திரைப்படத்திலும் தந்தை செல்வா அவர்களின் இறுதி ஊர்வலம் இணைக்கப்பட்டது. இலங்கை தமிழ் சினிமாவுக்கு புதிய பாதையை திறந்து விட்டவர் வி.பி. கணேசன். இலங்கையில் தமிழ் திரைப்படம் தயாரித்து வெற்றி ஈட்டலாம் என்பதை செயலில் காட்டியவர் அவர். இலங்கை தமிழ் திரைப்படத்துறையை பொறுத்தவரையில் வி.பி. கணேசன் ஒரு சாதனையாளர். அதேவேளை அரசியல் துறையிலும் வர்த்தகத் துறையிலும் பிரகாசித்தவர். எண்ணிய கருமங்களை எப்பாடு பட்டாயினும் முடித்து காட்டுபவர். செய்ய முடியாது என்று எதுவும் இல்லை என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் வி.பி. கணேசன்.
வி.பி. கணேசனின் தந்தை வைத்தியலிங்கம் பழனிசாமி ரூவான்வல ஜெஸ்போர்ட் தோட்டத்தில் கங்காணியாக பணியாற்றியவர். காலப்போக்கில் அந்த தோட்டத்தையே விலைக்கு வாங்கி தோட்ட முதலாளியானவர். அசீஸ் அவர்கள் ஆரம்பித்த ஜனநாயக தோட்ட தொழிலாளர் காங்கிரஸில் இணைந்து கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு உழைத்தார். வைத்தலிங்கம் பழனிசாமி தெய்வானை தம்பதிகளுக்கு தலைமகனாக 1934 பிறந்தவர் வி.பி. கணேசன். அவர் எட்டியாந்தோட்டை புனித கேப்ரியல் கல்லூரியில் கல்வி கற்றார். சிறந்த மாணவனாக பாடசாலையில் திகழ்ந்த அவர் அதே பாடசாலையில் ஆசிரியராக பணி ஏற்றார். அதே கல்லூரியில்
உயர்தர மாணவியாக கல்வி கேட்ட தேயிலை தோட்ட முகாமையாளர் ஒருவரின் மகளான தயானா ரூத் தேவதாசன் என்னும் பெண்ணை காதலித்து திருமணம் புரிந்தார். மத வேறுபாடு காரணமாக பெற்றோரின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய நிலை, ஆசிரியர் தொழிலையும் இழக்க வேண்டிய நிலையில் வாழ்க்கை போராட்டத்தை சந்தித்த விபி கணேசன் சொந்த தொழிலில் ஆர்வம் காட்டி அதிலும் பெரும் வெற்றி பெற்றார். கடந்த சில தசாப்தங்களாக இலங்கை அரசியலில் ஒரு தலைவராக விளங்கும் மனோகரன் கணேசன் எனப்படும் மனோ கணேசன் அவர்கள் விபி கணேசனின் 6 பிள்ளைகளில் ஒருவர். புதிய காற்று திரைப்படத்தில் 15 வயது சிறுவனாக தனது தந்தை கணேசனுடன் மனோ கணேசனும் அவரது தம்பியார் பிரபா கணேசனும் நடித்திருந்தனர். அரசியல், தொழிற்சங்கம், சினிமா என பல துறைகளிலும் ஆர்வம் கொண்ட விபி கணேசன் என்னும் தமிழ் மகன் 1996 ஆண்டு ஆகஸ்ட் 2 நாளன்று இறையடி சேர்ந்தார். நன்றி.
ஹலோ, எப்படி இருக்கிறீர்கள்? கன காலத்துக்கு பிறகு உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறதுல பெரு மகிழ்ச்சி. குளிர் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி கிடக்குது. என்ன இருந்தாலும் இந்த நேரத்துல ஒரு சின்ன கதை ஒன்றோட உங்களை சந்திக்கலாம் என்றிருக்கிறேன் பாருங்க. இந்த கதையின் பேர் என்னென்றால், ஒரு வைத்தியரும் அவருடைய மனைவியும். ஒரு வைத்தியர் என்று சொல்லக்குள்ள பேருக்கும் இப்பத்திய வைத்தியர் மேரில் அந்த காலத்துல இருந்த ஆயுர்வேத வைத்தியர். அந்த வைத்தியரும் அவருடைய மனைவியும் பாருங்கோ காட்டில் நீண்ட நாட்களாக எதையோ தேடிக்கொண்டிருந்தவையாம். கணவர் என்ன தேடுறான்னு மனைவிக்கு தெரியாது. வைத்தியரும் ஒரு நாளும் அந்த மனுஷன் வாயை திறந்து சொன்னதில்லை. மனைவியின் வேலை அலந்து திரிந்து வரும் கணவருக்கு உணவு சமைத்து வைக்கிறதும் பரிமாறுவதும் கைகால்களை அமுக்குவதும் போன்ற படிவுடைகள் பாருங்க. ஏனென்றால் அந்த மனுஷன் காடு முழுக்க சுத்தி போட்டு வர கைகாலெல்லாம் நல்லா நோகும் என்ன. அதனால கைகால்களை அமர்த்தி விடுற அந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தது. இப்படி பல ஆண்டுகள் கழித்து இருவரும் வயதாகிவிட்டனர். ஆனாலும் இந்த கிழட்டு மனுஷன், வயது போன கிழட்டு வைத்திய மனுஷன் தேடுறத மட்டும் நிறுத்த இல்லை பாருங்க. ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போனபடிதான். ஒரு நாள் வைத்தியர் வழக்கம் போல காட்டுக்கு அலைந்து திரிந்து விட்டு வரும்போது அங்கே மனைவிய காணாம போச்சுது. இந்த ஆளுக்கு பெரிய ஆச்சரியம் பாருங்கோ. மாறாக அந்த இடத்துல பார்த்தால் ஒரு இளம் பெண் ஒருவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறார் பாருங்கோ. வைத்தியர் பார்த்ததும் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தால் வைத்தியருக்கு ஒன்றும் புரியல பாருங்கோ. அவரை காலில் விழுந்து கும்பிட்டுச்சது மனுஷி. யாரம்மா நீ என்று கேட்டார். அதற்கு அந்த யுவதி, நல்ல ஸ்டைலான உடுப்போட வயது இளமையான ஒரு பிள்ளை முன்னுக்கு நின்று கொண்டு, நான் தான் உங்கள் மனைவி என்றாலாம் பாருங்கோ. வைத்தியருக்கு முகமும் குழம்பி போச்சுது. என்னடாப்பா, நான் மட்டும் வயசு போய் நடக்க இல்லாம நீக்கிறேன்னு இப்படி ஒரு பொம்பளை வந்து தன்னை நீங்கள் வர தாமதமானதும் கருகி கிடந்த கூளை நானே குடித்து விட்டேன். குடித்த அரை நாளிகையில எனது முதுமை எல்லாம் போய் இப்படி ஒரு இளம் பெண் ஆகிவிட்டன் என்று அவர் சொல்லி இருக்கிற பாருங்கோ. வைத்தியர் பதிரை அதடி அடிச்சு போய், எங்கே அந்த குச்சி? இதைத்தானே நான் இத்தனை ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்தேன் என்று கேட்க, அதற்கு அந்த மனைவி, அத நாம் தான் அடுத்த கூழ் காய்ச்சும் போது அடுப்புல வச்சு எரிச்சு போட்டன் சொன்னாலாம் பாருங்கோ. வைத்தியர் நெஞ்சடைச்சு மயங்கி சாய்ஞ்சு போனார். இதுக்குத்தான் ஒரு கடைசிய ஒரு நீதி இந்த கதையில சொல்லுறாங்க. என்னண்டால் பாருங்கோ, நீதி மனைவிக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது, நீங்களும் செய்து போடாது. இங்கோ என்ன மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். வணக்கம்.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.